ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டுடற்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. உலகெலாம் உணர்ந்தோ தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம் வடிவாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருவாள். தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடஞ்செய் வரதர் பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியில் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்திருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்தூமேய பெரும் கருணையாளும் மருந்துருவாய் என் மனத்தே வந்து. சீதம் மலர்ந்த திருப்பார்க்கடல் நாரப்பாதம் மலர்ந்த பரமன் பரிவாலே வேதம் மலர்ந்த மணிவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. திருவாத ஊர் வந்து திருச்சிற்றம்பலம் போந்து கருவாதை யான் தீர கரை கண்டன் கழன் மலரார்த்தது வேத வாசகத்தேன் தமிழுமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே. மதிவளர் சடை முடிமன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலம் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே. புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, சிவச்சார்பும் சைவனூர் கல்வியும் மிகுந்திருக்கின்ற இந்த அவையிலே பேசுவது எனக்கு ஒரு பாக்கியம். பலவிதமா கலப்படமா இருக்கிற இடத்துலயும் நம்மளுடைய நூல்களை நம்ம பேசக்கூட்டா பேசித்தான் ஆகணும். நமக்கு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கின்றது இல்லையா? பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு வாச்சா கைங்கரியம், வாக்கினால் செய்யக்கூடிய தொண்டு. திருமுறைகளை பற்றி பேச வேண்டும் என்று யார் அழைத்தாலும் மறுப்பதில்லை நான். ஆனா எல்லா இடத்திலும் நுகர்வோர்கள் ஏற்போர் தகுதி நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள் என்றோ ஒருமித்த கருத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றோ உறுதி கூற முடியாது. இந்த திருநகரத்திலே பெருமானுடைய திருவழினாலே பல காலமாக உங்களுடைய அவையிலே நீங்கள் நல்ல அறிஞர்கள் பேச கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்திலே பேசுவது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியையும் எனக்கே ஒரு நற்பயனையும் தரும். என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு சிறு தொண்டாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த குருநாதனுடைய சரித்திரத்தை செய்யுள் வடிவிலே பாடுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்டால், 63 செக்குலர் பெருமான் சிறந்த புராண ஆசிரியராக அமைந்துவிட்டார். இந்த நிலைமையை கண்டு மாற்று சமயத்தாருக்கும் வயிற்றுச்சல் உண்டு. பெரிய புராணம் போல ஒரு நூல் இன்னொரு சமயத்தில் இல்லை. எம்பெருமானுடைய அடியார்களுக்கு சரித்திரத்தினாலும் ஏனைய கருவிகளினாலும் குற்றங்காண முடியாத அளவிற்கு உண்மை நிரம்பிய ஒரு புராண கதையை தெளிவாக வடித்து அளித்திருக்கிறார். இம்பெக்கபிள் என்று ஆங்கிலம் சொல்வார்கள், குற்றம் கூற முடியாத நிலை. அப்படி அவர்களுக்கு அமைந்து விட்டது நம்முடைய குருநாதருக்கு அமையவில்லை. திருவாரூரடிகளுக்கு அவ்வாறு புராண ஆசிரியரும் அமையவில்லை. புராணங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றன, ஆனால் அந்த புராணங்களுக்குள்ள கருத்து ஒருமித்த தன்மையானது காணப்படவில்லை. நம்முடைய குருநாதரை பற்றிய புராணங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உத்தர கோசவங்கை புராணம், திருப்பெருந்துறைக்க 2 புராணங்கள் உண்டு. திருவாவூர்துறை ஆதீனத்து தம்பிரான் ஒருவர் சுந்தர லிங்க முனிவர் என்பார். அவர் பாடியது பழைய திருப்பெருந்துறை புராணம் என்று சொல்லப்படும். அது ஒரு முறைதான் வெளியிடப்பட்டிருக்கிறது, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. அது விலைக்கு கிடைக்கிறது இப்ப. அதனை அடுத்து அதே ஆதீனத்திலே புலவராக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய புதிய திருப்பெருந்துறை புராணம். இந்த பழைய திருப்பெருந்துறை புராணம் வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டது. எப்படி நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிழர் புராணம் அவரே பாயிரத்தில் சொல்றார், வடமொழி ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது. அடிப்படையாக கொண்டது அவ்வளவுதான், மொழிபெயர்ப்பு கிடையாது. மொழிபெயர்ப்பு என்பது வேறு, பேஸ் பேஸ் டாக்குமெண்ட். அடிப்படையாக கொண்டால் அந்த அடிப்படை நூலுடைய கருத்திற்கு முரணாகாமல் இவர்கள் பேசுவார்கள் விரித்து என்பது பொருள். அதான் அடிப்படை. தாயை போல சேய், நூலை போல சேலை என்பது நூல் அடிப்படை. அடிப்படை அதுபோல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கற்பனை வளம் மிகுந்தவர்கள். அறிஞர்களே அந்த கவி நயத்திற்காக பாடிய புராணங்களை ஆதரிப்பார்களே தவிர மற்றபடி அதை கை கொள்ள மாட்டார்கள். திருவிளையாடற புராணங்கள் இரண்டு, பரஞ்சோதி முனிவருடைய ஒரு திருவிளையாடற புராணம், அப்புறம் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பார் அருளிய ஒரு திருவாலவாயுடைய திருவிழா புராணம். இவ்வாறு ஐந்து புராணங்கள் இருக்கின்றன. இவற்றோடு கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவுரடிகள் புராணம் புராணம் ஆறாவது புராணம். நீங்கள்லாம் திருவாதவுரடிகள் புராணம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு ஒரு காரியம் நடக்கிறதுனால சிறப்பாக நடக்கும். ஒரு பக்கம் மட்டும் ஆசை இருந்தால் சிறப்பாக இருக்காது, ரெண்டு பக்கமும் ஆசை இருந்தால். இந்த புராணத்திற்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டால், ஏனைய புராணங்களிலே நம்முடைய குருநாதர் ஓரிடத்திலே வருவார், உயர்வாக பேசப்படுவார், இருந்தாலும் அவர் அங்கு ஓரிடத்திலே காணப்படுவார், ஒரு சீனில் வருவார். மற்ற சீன்கள் உண்டு. உத்தரகோசமங்க புராணத்தில் உத்தரகோசமங்கை பற்றி இருக்கும். திருப்பெருந்துறை புராணத்தில் நம்ம குருநாதர் முக்கிய பங்கு வகித்தாலும் திருப்பெருந்துறையினுடைய பழம்பெருஞ்சிறப்புகள்லாம் அதில் இருக்கும். திருவிளையாடல் புராணத்தில் நம்ம குருநாதரை பற்றி நான்கு திருவிளையாடல்கள், ஏனைய திருவிழர்கள்லாம் சுக்கராத பிரம்மனுடைய ஏனைய திருவிழர்கள் அப்படின்னு. ஆனால் குருநாதருக்கென்றே ஒரு புராணம் அமைய வேண்டும் என்று இதன் ஆசிரியர் கருதி கடவுள் மா முனிவர் என்பார் இந்த புராணத்தை வகுத்திருக்கிறார் என்பது இந்த புராணத்திற்கு ஏற்றம். ஆனால் இந்த ஆறு புராணங்களுமே திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் கூறுகின்ற சில அகச்சான்றுகளுக்கு முரணாகவே அமைகின்றன. திருவாசகத்தில் நம்ம குருநாதர் சில தன்னை பற்றி சொல்லிப்பார் இல்லையா, அவரை அறியாமல் வாய் சோர்ந்து அவரை பற்றிய விஷயங்கள் வரும். அந்த இடங்களை எல்லாம் அதனுடைய நுணுக்கத்தை விரிவாக்குகின்ற நிலையிலே இந்த புராணங்கள் பெரும்பாலும் வெற்றி அடையவில்லை என்ற காரணத்தினால புதிதாக நம்முடைய குருநாதருக்கு ஒரு புராணமானது, புராணம் என்றால் புதிதாக செய்யப்பட்டாலும் புராணம் புராணம் தான். புராணம் என்பது செய்தி பழையது என்று பொருள். அது நவீனமாக செய்யப்பட்டாலும் செய்தி பழையதாக இருந்ததுன்னா அதுக்கு புராணம்னு பேர். இன்றைக்கு பாடப்பட்டாலும் திருவிழா புராணம் புராணம் தான், என்ன செய்தி பழசு என்ற கருத்தினால் இந்த ஆறு புராணங்களிலே நம்முடைய குருநாதரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளுடைய காமன் கிரவுண்ட், எந்த ஒரு விஷயத்துல இந்த ஆறு புராணங்களும் ஒத்து போகின்றனவோ அந்த காமன் கிரவுண்ட் அதை கைவிடாமல் அந்த பொதுநிலை, அந்த பொதுநிலை கூட திருவாசத்திலே காணப்படுகின்ற அகச்சான்றுக்கு முரணாக அமைந்தால் அதனை செப்பனிட்டு புதிதாக புராணம் பாடணும். திருவாசகத்தில் இருக்கிற சில செய்திகள்லாம் அந்த புராணங்கள்ல வரல. திருவாசகத்திலே நம்முடைய குருநாதர் தன்னை பெருமான் ஆட்கொண்ட நிலையினை கூறுவதற்கு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம் சுந்தரலிங்க முனிவர் பாடிய பழைய திருப்புரந்துறை புராணம். அது திருவாசத்தோடு அதிகமாக ஒத்துப்போகின்ற புராணம். அந்த புராணத்தை பாடின அவரே திருவாசக உண்மை என்ற ஒரு நூலையும் பாடி அந்த புராணத்தோட சேர்த்திருக்கிறார். திருவாசக உண்மை அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த தஞ்சாவூரில் கிடைக்கிற அந்த புஸ்தகம் வாங்கி படிக்கலாம். நம்முடைய குருநாதருக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, நம்முடைய குருநாதர் தோன்றிய காலத்திற்கு அருளாளர்கள் மற்றும் தமிழ் கவிஞர்கள் இந்த இரு சாராருமே நம்முடைய குருநாதரை இகழ்ந்து, இகழ்ந்து என்றால் புறக்கணித்து அர்த்தம். இந்த சொல்லலாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். திருக்கோயாரில் வருகின்ற சொல் இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு ஏளனம் செய்தல் என்பது பொருள் இல்லை, புறக்கணித்தல் நெக்லெக்டிங். நம்முடைய குருநாதரை உதாசீனம் செய்து இகழ்ந்து புறக்கணித்து கருத்தில் கொள்ளாமல் கணக்கில் கொள்ளாமல் கவனியாது ஒரு கருத்தினை எடுத்து முன்வைத்ததில்லை, முன்வைக்க முடியாது, அந்த நிலையிலே இருந்தார்கள். குருநாதர் காலத்திற்கு பிறகு வந்த அருளாளர்கள் பெருமானுடைய அருளை பெற்று தூய்த்தவர்கள், பெருமானுடைய அருளை பெற தவறி தமிழினை இலக்கிய சுவைக்காக மட்டும் பயன்படுத்திய கவிஞர்கள், இந்த இருவருமே நம்முடைய குருநாதரை புறக்கணிக்க முடியாத நிலையில குருநாதர் குண்டிலிட்ட விளக்காக திகழ்ந்தார். இந்த ஒரு காரணமே நம்முடைய குருநாதர் திருத்தொண்ட தொகைக்கு பிற்காலத்தே தோன்றியவர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. இந்த ஒரு காரணமே, திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிறோம், திருவண்ணாமலை கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? கண்ணை திறந்து பார்த்தா திருவண்ணாமலை மலை தெரியுது, மலை வடிவாகவே கடவுள் இருக்கிறார். அப்ப தங்கு தடையின்றி தரிசனத்துக்கு வருகின்ற திருவண்ணாமலை போன்றது நம்முடைய குருநாதருடைய அவர் படைத்த இரண்டு இலக்கியங்களும் அவருடைய வாழ்வும். அதுல திருக்கோவையாருடைய தாக்கம் ரொம்ப அதிகம். நாம திருமுறைகளில் அதை அதிகமா பாராயணம் பண்ணாம அதனுடைய பெருமையை தெரியாம நம்முடைய வாழ்வை நாம் வீணாக்கிக் கொள்கின்றோம். ஆனா இலக்கியவாதிகள் திருக்கோவையாரை மிகவும் பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறளுக்கு விரிவுரை செய்கின்ற பரிமேலழகர் இரண்டு இடங்களிலே திருக்கோவையாறு மிக நுணுக்கமான இடத்திலே கையாளு. திருக்கோவையார் இல்லை என்றால் அந்த குறளுக்கு போய் சொல்ல முடியாது, தெளிவா சொல்ல முடியாது என்று கையாளுகின்றார். இலக்கண நூல்களை பாடியவர்கள்னா ரகசியங்களுக்கு திருக்கோவையாரையே கையாளுகின்றார். ஆகம ஞானத்தையும் இம்மை மறுமை அதிலே நாம் பெருமானோடு செய்கின்ற அன்பு நிலை, வீட்டில் இல்லாதோடு செய்கின்ற அன்பு நிலை, இரண்டிற்கும் பொதுவாக பாடப்பட்ட ஒரு பேர் இலக்கியம் திருக்கோவையார். திருக்கோவையாரை கற்று அதை நாம கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் இந்த பிறவியிலே இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக இறை உண்மையை அறியலாம். அது வந்து எழுதல சந்தேகம், அப்படிப்பட்ட சிறப்பான நூல். அதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டா, நம்முடைய குருநாதருடைய வாழ்க்கையில அவர் திருவாசகம் பாடினார், ஆனால் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை. நான் சொல்றது யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க, அவர் திருவாசகம் பாடி முக்தி பெறவில்லை, திருக்கோவையார் பாடித்தான் முக்தி பெற்றார். இப்படிப்பட்ட அரிய நிலைகள் எல்லாம் இந்த புராணங்கள் எடுத்து விளக்க தவறிவிட்டன. ஆனா இந்த ஒரு செய்தி கிட்ட வருகின்ற புராணம் இந்த திருவாசகத்தை புராணம். எம்பெருமானே திருவாசகத்தை தன் திருக்கரத்தினால் எழுதி கொண்டாருங்கிற செய்தியா இப்ப நம்ம நிறைய சொல்றோம். பல மேடைகள்ல திருவாசக பெருமைன்னு சொல்லி அதை வந்து சிறப்பா சொல்லுவாங்க. ஆனால் இத புராணத்திலே முன்மொழிந்தவர் கடவுள் மாமுனிவர். ஏனைய புராணங்கள் இதை பற்றி கேட்டார். ஏனைய ஐந்து புராணங்களும் அமைதியாக இருக்கின்ற நிலையிலே கடவுள் மாமுனிவர் படைத்த திருவாசகர்கள் புராணம் மட்டும் நடராஜ பெருமான் நம் குருநாதர் தங்கி ஆன்மநாத சுவாமியை பூசித்து வருகின்ற அந்த பாசறைக்கு எழுந்தருளி, அந்தன வேடத்தில் எழுந்தருளி சொன்னாரா, நான் மதுரையிலேருந்து வரேன்னு சொன்னாரான். பெருமான் சிதம்பரத்துல அம்பலத்துறார், ஆனா சாமி என்ன சொல்றாரு, நான் மதுரையிலேருந்து வரேன். தன்பாண்டி நாட்டின் மீது நம்முடைய குருநாதருக்கு ஒரு தனி கருணை உண்டு, அதனால உடனே எழுந்தருளுங்கள் சொல்லி வரவேற்று ஆசனம் அளித்தார். நடராஜாவே பொய் சொல்லலாமான்னு நான் நினைச்சேன், ஏன்னா புராணம் அப்படி சொல்லு, சிதம்பரத்திலேருந்து வர ஒரு ஆளு நான் மதுரிலேருந்து வரேன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி அவரே சொல்லலாம்னா நாமளும் சொல்லலாமே, நமக்கு வந்து ஒரு உரிமை வாய்ப்பு கொடுத்து ஆயிடுது அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இல்லை. நீங்க உங்கள பல பேர் அடிக்கடி சிற்றம்பலவனார் வந்து தரிசனம் பண்றீங்க, நடராஜா தரிசனம் பண்ணாத யாரும் இங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நடராஜாவுடைய சபையை சுத்தி சபைதான் பழசு, நடராஜா கோவில்ல ஏனைய கோயில்கள் எல்லாமே புதிய கோயில், தனி சிவகாமி அம்பாள் இப்ப கும்பாபிஷேகம் அந்த கோயில் இருந்து எல்லாமே பிற்காலத்திலே தோன்றிய கோயில்கள். மிக பழமையான கோயில் ஆதி மூலநாதருடைய கோயிலும் நடராஜாவுடைய சபையும். அந்த சபைக்கு தான் ரொம்ப தொன்று தொட்டு திருப்பணி செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சபையை சுத்தி இருக்கிற முதல் பிராகாரத்துல கீழே நிறைய சிற்பங்கள் அடித்திருக்கிறார்கள். அதுல எல்லாமே திருவிளையாடல் புராண செய்திகள் தான் காணப்படுது. அதுல ஒரு காட்சி கூட சிதம்பர புராணத்திலிருந்து இல்லை, மருந்துக்கு ஒரு காட்சி கூட. நடுப்புற அந்த மூவர், அந்த மூவருக்காக நடராஜ பெருமான் ஆடி காட்டினார். ஜைமினி, பதஞ்சலி, வியாக்கரவாதர் என்ற மூவர் அவர்களுக்காக தைப்பூசத்தில் ஆடி காட்டினார். அந்த மூவருக்கு ஒரு சிற்பம் இருக்கின்றது, அதை தவிர மற்றபடி எல்லாம் பெருமான் வலை வீசியது, பெருமான் வாதவழிகளுக்கு உபதேசித்தது, பெருமான் சமணரை கழுவேற்றியது, இசைவாது வென்றது என்று திருவிழாடர் புராணத்துடைய செய்திகள் தான் காணப்படுது. அதிலிருந்து தெரியுது இல்லையா நடராஜா எங்கேருந்து வந்திருக்கிறாரு, மதுரையிலேருந்து வந்திருக்கிறார். மதுரை பிள்ளைதான் மாறிக்கிட்டு இருக்கிறாரு, அம்பலத்தை சுற்றி மதுரை இருக்குது, எங்கேருந்து வர முடியும் அவரால், மதுரையிலிருந்து தான் வர முடியும். நடராஜ பெருமானுக்கு சொக்கன் என்று ஒரு பெயர் உண்டு, திருவிசைப்பால வருது ரெண்டு இடத்துல, தில்லைக்குரிய திருவிசைப்பாவிலேயே இரண்டு இடத்துல சொக்கன் என்ற பெயர் வருகின்றது. அம்பாளுக்கு ரகசியமா ஒரு பெயர் உண்டு. எல்லா இடத்துலையுமே நமக்கும் வீட்டிலும் சரி கோயில்ல பெருமாறுக்கும் சரி வெளிப்படையாக சொல்கின்ற திருநாமத்திற்கு மாறாக கூடுதலாக ரகசியமாக குப்தநாமா என்று ஒரு பெயர் உண்டு. பூஜைக்காரர்களுக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை உங்களுக்காக ரகசியமா சொல்றேன். சிவகாமிக்கே மீனாட்சின்னு தான் தெரியும், நடராஜாக்கே சொக்கன்னு தான் தெரியும். தக்கன் நல் தலையும் எச்சன்மன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டுருள உன் திருப்புருவம் நெறித்தருளிய ஒரு திறனே அக்கணி புலித்தோல் ஆடை மேலாட ஆட பொன்னம்பலத்து ஆடும் சொக்கனே, எதற்கும் தொடர்வரியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே. பொன் அம்பலத்து ஆடும் சொக்கன். பெருமான் மதுரையில மீனாட்சிய திருமணம் செய்துகிறாரு. செய்து கொண்டா வந்திருக்கிறவங்கள ரெண்டு பேரும் சாப்பிட மறுக்கிறாங்க. பதஞ்சலியே வியாக்கிரபாரு மாப்பிள்ளையே கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க சாப்பிட்டாதான் எனக்கு மரியாதை. அவங்க சொல்றாங்க, பொன்னம்பலவாணருடைய அந்த உச்சிக்கால ஆனந்த நடனத்தை பார்க்காமல் நாங்க பச்சை தண்ணி எங்க பல்லுலப்படாது. உடனே மாப்பிள்ளையே ஆடி காண்பிக்கிறார். மதுரையில யார் ஆடி காண்பிக்கிறாங்க? கல்யாண மாப்பிள்ளையே. மாப்பிள்ளையை மகிழ்விப்பதற்காக மாமனார் யார் யாரும் அடைச்சிருவாரு. ஆனா இங்க வந்தவங்க சாப்பிடணும்னு என்ன பண்றாரு? சொக்கனாகவே ஆடி. ஆகவே பெருமான் திருப்பெருந்துறையிலே தன்னை குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் அந்த வெள்ளியங்கிரியிலே கல்லால மரத்தின் கீழ் இருக்கின்ற தென்முக கடவுள், பொன்னம்பலத்திலே நடிக்கின்ற பெருமான் தன்னை ஆட்கொள்ள எழுந்தருளினான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்திலே என்ற அந்த ஒருமைப்பாட்டினை இவர் உணர்ந்தார் அப்படிங்கிற செய்திய பரஞ்சோதி முனிவருடைய திருவிழா சொல். இப்படி நாம ஒரு புராணத்தை அமைக்க வேண்டும். எப்படி அமைக்க வேண்டும்னா, குருநாதனை பற்றிய ஆறு புராணங்கள், குருநாதனுடைய வாய்மொழியாகின்ற திருவாசகம் மற்றும் திருக்கோயார், இவற்றிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாத செய்திகள் எல்லாம் நம்ம தொகுக்கணும். அதற்கு எனக்கு பெருமான் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்ள போகின்றேன். சுயநலத்திற்காக தான் நான் பேசுறேன். திருப்பார்கடல் என்ற இடம், திருப்பார்கடல்னா என்ன? நான் வந்து புராண ஆசிரியர். புராணம் வந்து புராணங்களுடைய மரபை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கதையிலேருந்து நூறு கதை பிறக்கும். நான் பொறுமையாதான் இந்த புராணத்தை சொல்லுவேன், நீங்க பொறுமையாதான் கேட்கணும், அப்பதான் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணா செரிமான ஆகும். மாடு ஒண்ணுதான் வேகமா மேயும், அப்படிஞ்சு நம்ம மேயணும். அது சிறுவர்களாக கல்வி கற்கிற நிலையில அவ்வாறுதான் கல்வி கற்க வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே வயசாகி இளைஞர்களே நான் பார்க்கவே இல்லை. அதனாலதான் வந்து இப்படிதான் படிக்கணும். ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கேள்விக்கு விடையாக ஒரு கதை, அப்படித்தான் போகும். திருப்பார்கடல் உபமன்யு முனிவருக்காக பெருமான் அருளியது. அந்த செய்திய நம்முடைய இலக்கிய திருமுறை இலக்கியத்துல சொல்கின்ற முதல் நூல் அப்பர் பெருமானுடைய தேவாரம். அடுத்து வருகின்றது நம்ம குருநாதருடைய திருவாசகம். பாலக நாற்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர. பெருமான் தை அமாவாசை இப்ப வரப்போகுது. நடராஜ பெருமான் தில்லையிலே இருக்கின்ற பத்து தீர்த்தங்களிலே தீர்த்தவாரி தீர்த்தம் கொடுப்பார். தச தீர்த்தம்னு இது, அதிலே ஒன்று திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலுக்கு அருகிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதருடைய கட்டளையினாலே தில்லைக்கு எழுந்தொழினார். அவருடைய குருநாதர் சொன்னாரு, திருப்புரந்திரிலிருந்து திருப்புரந்திரை ஆட்கொண்ட பொழுது குருந்த மரத்திலே கணக்கிறடங்காத சீடர்கள் பரிவாரத்தோடு எழுந்தருளிய கடவுள் நம்முடைய குருநாதனை பார்த்து, அஞ்சற்க அருகே வா, உன் எண்ணத்தை முடிக்கின்றேன், இன்பமே இனி உனக்கு துன்பம் இல்லை என்று அருளினார். அருகே வா, அஞ்ச வேண்டாம்னு சொன்னதை நம்ம குருநாதர் எப்படி சொன்னாருன்னா, வண்ணம் பணித்து என்னை வா என்று வாங்க. சாமி வான்னு கூப்பிட்டது மட்டும் இல்ல, இனி அஞ்ச வேண்டாம், உன் கருத்தை நிறைவேற்றி தருகின்றேன்னு சொன்னார். அதான் வண்ண பணித்தல். அப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணைக்காரர். திருப்பெருந்துறையை தான் தன்னுடைய ஊர் என்று சொல்லுவார். திருப்பெருந்துறை பெருமானைத்தான் எங்கள் பெருமான் என்று சொல்லுவார். நிறைய ஊர்ல சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறார். எத்தனை ஊர்ல சாமி தரிசனம் பண்ணினாலும் அந்த ஊர்ல எல்லாம் தன் குருநாதரை மட்டும்தான் தரிசனம் பண்ணினார். தில்லை உட்பட குருநாதனுடைய கட்டளைக்கு அடங்கி தில்லைக்கு எழுந்துள்ளினாரே அன்றி திருப்பெருந்துறையை விட்டு பிரிவதற்கு மனமில்லாதே எழுந்துள்ளினார். இதெல்லாம் சில நுண்மைகள் திருவாசத்துல இருக்கு. திருவாசத்தை கொண்டுதான் சொல்ல சொல்ல முடியும். சாமினா சொன்னார் அங்க வேறு சொல்லி. அப்படி சொல்லும் போது சாமி இவன் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார்? காணாமல் போனார். திருப்பெருந்துறையே காட்சி கொடுத்துட்டு இருந்தா நீ தில்லைக்கு போற சொன்னா இவர் போக மாட்டார். அதனால சாமி என்ன பண்ணினார்? காணாம போயிட்டார். அப்படி காணாம போன சாமி காணாம போயிட்டாருன்னு நாம நினைக்கலாம், குருநாதன் நினைச்சாரா? நினைக்கல. இவர் காணாம போன மாதிரி ஏமாத்தினார். ஆனா திருப்பெருந்துறைதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது திருவாசகம். திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும். கள்ளம் அப்படிங்கிற சொல்லி இந்த பாண்டி நாட்டுல அதிகமா பயன்படும். மெட்ராஸ்ல டூப்பும்மா, சோழ நாட்டுல பொய்னு சொல்லுவான், பாண்டி நாட்டுல நம்ம என்ன சொல்லுவோம்? கள்ளம். அப்படியே மலையாளம் கத்துக்கிட்டா கள்ளம் பறையறது, பொய் சொல்லக்கூடாது. பெருமானுடைய பொய், பெருமானுடைய பல பொய்கள்லாம் உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கின்ற பொய்கள். பெருமான் படைத்த இந்த உலகம் பொய், ஆனா உயிருக்கு நல்லது செய்யுது. பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் குந்திக்குள் இந்திரஜாலம் சாதித்துங்க. உலகம் பொய்னு தான் அருணாசலம் கண்டிருக்கிறார்கள். உலகம் எந்த அளவிற்கு பொய்னு சொன்னா சுவர் தான் மெய், சுவரில் எழுதப்பட்ட சித்திரம் பொய். அதை அழிச்சுட்டு இன்னொரு சித்திரம் எழுதலாமே. சித்திரம் சுவர் என்று பார்க்கும்போது சித்திரத்தை விட சுவரே மெய்யானது என்ற அளவிலே கடவுள்தான் மெய், உலகம் பொய். அப்ப பெருமான் பொய்யை கொண்டுதான் நம்மை உய்விக்கின்றான். மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன்னு பொய் சொன்ன மாதிரி இங்க திருப்பூரிலிருந்து விலகியது போல பொய், பொய்யான காட்சியை காட்டுகின்றான். பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. பெருந்துறை விட்டு சாமி என்றைக்கும் பிரியமாட்டார் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். ஆகவே கடவுளே பிரிந்ததை போல் காட்டினால் அது பொய். திருப்பெருந்துறை என்பது எப்படிப்பட்டது என்று கேட்கும்போது, திருப்பெருந்துறை உலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கின்றது. இந்த கடவுள் தெற்கு நோக்கி எழுந்திருக்கின்ற ஒரு திருத்தலம் திருப்பெருந்துறை. அதனுடைய பெருமையை வேதமே சொல்லுது. ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம். பெருமானே, உன்னுடைய தெற்கு நோக்கிய திருமுகம் எது உண்டோ அதனால் என்னை எப்பொழுதும் காத்து வருக. பெருமான் நம்மையே எந்த திருமுகத்தினாலே எப்பொழுதும் காக்க வேண்டும்? தன்னுடைய தென்னன் பெருந்துறையான் என்ற தெற்கு நோக்கிய திருமுகத்தினாலே காத்து வர வேண்டும். தென்னன் என்று சொல்லும்பொழுது நம்முடைய குருநாதருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். பெருந்துறைன்னு யாரோ சொல்லிட்டாங்க, பெருந்துறை விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறார். குருநாதர் சொல்லிட்டார், முறையாக நீ என்னை கிள்ளியிலே வந்து தரிசித்து அங்கு வாழ்ந்து திருவடியை பெறு, அதுவரையும் திருவடியை தரமாட்டேன். குழந்தைக்காக தான் அம்மா பட்சணம் பண்ணிக்கிறா, ஹோம்ஒர்க் பண்ணு அப்பத்தான் உனக்கு பட்சணம் தரு அப்படின்னு மறைச்சு வச்சுட்டான். அதை போல நமக்கு உரியதுதான், ஆனா உரிய காலத்திலே உரிய தகுதியிலே உரிய செயல்களை நிறைவேற்றி பெற வேண்டும். ஹோம்ஒர்க் பண்ணணும். குருநாதருக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார் கடவுள். தலங்கள் தோறும் என்னை தரிசிக்க வேண்டும். சொல்லாமல சில ஹோம்ஒர்க் இருக்கு. கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ்பாங்க. ஒரு நீண்ட தொலைவு பயணம் பண்ணும்பொழுது எத்தனை பாலம் வருது எத்தனை ஆறு வருதுன்னு தெரியாது. மலைநாட்டில் பயணம் பண்ணும்போது அதை பத்திலாம் கவலை கிடையாது, வரும்போது கடந்து கொள்ள வேண்டும். குருநாதரை கொண்டு புத்தர்களை வெல்ல போகிறார் புராணம் அப்படிதான் சொல்லுது. அதை குருநாதருக்கு முன்கூட்டி அறிவிக்கல கடவுள், இல்லைக்கு வா திருவடின்ட்டார். அதை குருநாதர் சொல்றார், நாயினேனை நலமணி தில்லையுள் கோலமார்ந்த பொதுவினில் வருகல ஏல என்னை இங்கொழித்தருளி. பெருமான் என்ன என்ன இங்க வந்து விட்டுட்டான். பெருமான் எது செய்தாலும் அது அருளி செயல். பெருமான் அடித்தால் அடித்தருளினான், பெருமான் திறந்தால் திறந்தருளினான், பெருமான் என்னை கைவிட்டான் ஒழித்தருளினான், இல்லைக்கு வந்தால்தான் என்று பெருமான் சொல்லிவிட்டார். தென்னன் ஆனா ஆக்கொண்ட பெருமானை இவர் எங்கும் மறக்க மாட்டார். சொல்றாரு, பெருமான் என்னை சொல்லி பெருந்திலிருந்து பிரித்தான், தான் பெருந்துறையில் இல்லாத போல் பொய் காட்டினான். அந்த பெருந்துறையை பிரிந்து வருவதற்கு நான் வருந்துகின்றேன்னு சொல்றேன். பெருமான் சொன்னதை கேட்டார், ஆனா அதுல வருத்தம் ஏற்பட்டது. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை விளங்கினேன் வினைக்கேடனே இனிமேல் விளைவது அறிந்தினேன். பிறவி மாயை என்ற காற்றிலே சிக்கித் தவிக்கின்ற நான் வண்ணம் என்னோ என்று மயங்கி கிடந்தேன். அந்த நேரத்துல அஞ்சற்கே உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சாமி என்ன பண்ணினாரு, சீர்காழியில அந்த தோணியப்பர் அருடைய பிள்ளையாருடைய கண்களிலே இருக்கின்ற கண்மலர் நீர் துடைத்தொருளி கையில் கிண்ணம் அளித்தார் போல நம்ம குருநாதர் கண்ணுல கைய வச்சு நீ இனிமே அழ வேண்டாம் என்று கண்களை துடைத்து விட்டார். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி கண் தொடச்சு விட்டார் குருநாதர். மலம் கெடுத்த பெருந்துறை என்னுடைய மும்மலங்கள் அற வீடருடைய பெருந்துறை விளங்கினேன் விளங்கினேன் விலகினேன். பெருந்துறை விட்டு வந்துவிட்டேனே வினைக்கேடனேன். வினைக்கேடன்னா நிறைய காரியம் செய்வாங்க. ஒரு உயர்ந்த பலனை கருதி வெண்ண திரண்டு வரும்போது தாய் உடைந்தார் போல அத்தனையும் வேஸ்டா போயிடும். அது போல பெருந்துறை விட்டு விலகிட்டேனே செய்த புண்ணியம் அத்துணையும் இழந்து விட்டேனே வினை கெட்டு போயினேன். இத்துணை தவமும் வீணாகி போயிற்று என்று கருதும் வண்ணம் இருக்கின்றது பெருந்துறையிலிருந்து இருக்கின்ற பிரிவு. அந்த பிரிவு தாங்க உண்ணாத பிரிவு. தன்னை ஆட்கொண்ட அந்த திருத்தலத்தை விட்டு பிரிந்து வருகின்ற குருநாதர் மனச்சுமையோடு வர வரும்பொழுது ஆங்காங்கு தென்னன் பெருந்துறையரை காண வேண்டும் என்று விரும்புவார். அப்படி விரும்பும் பொழுது ஓ என்று அழுவார். அந்த அழுத நேரத்தில் பெருமான் உடனே அந்த பெருந்துரை காட்சியை கொடுப்பான். இம்மிடியா அந்த லைஃப் சேவிங் ட்ரக், லைஃப் சேவிங் ட்ரக் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் வச்சிருக்கோம். பிபி ஷூட் ஆகுது டக்குன்னு எப்பொழுதும் கையில ஒரு மாத்திரை இருக்கும், அதை நாக்கு கடையில அடைக்கிண்டா படபடப்பு போகும், இல்லைன்னா மயங்கி எங்க விழறோம், மண்டை எங்க உடையும் தெரியாது. லைஃப் சேவிங் ட்ரக். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் இந்த கேடனே இனி மேல் விளைவதறிந்தேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன்.